நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் திரு நெல்லை கண்ணன் அவர்களே.
வணக்கம் அம்மா.
நீங்கள் வந்து தலை சிறந்த ஒரு இலக்கியவாதி, ஆன்மீகவாதி, விவசாயி, அது தவிர கருணாநிதி அவர்களை எதிர்த்து நின்ற ஒரு அரசியல்வாதி என்ற முகமும் உங்களுக்கு இருக்கின்றது.
அதாவது சிறு வயதிலே காமராஜரின் மீது ஏற்பட்ட பற்றும், அன்னை இந்திரா காந்தியின் மீது ஏற்பட்ட பற்றும், நேருவின் மீது ஏற்பட்ட பற்றும், என் குடும்பம் பரம்பரையாகவே அந்த பேர் இயக்கத்தில், அந்த காங்கிரஸ் என்கிற அந்த பேர் இயக்கத்தில் இருந்ததனால் நான் அதை போய் இந்த நாட்டின் மீது உள்ள பற்றிலே அதுல பங்கு பெற்றேன். அதிலே மிகப்பெரிய பதவிகளுக்கெல்லாம் ஒன்று வந்துவிடவில்லை. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு இருந்தேன். தமிழகத்தில் நான் பேசாத ஊர்கள் கிடையாது என்கிற அளவுக்கு அதிலே மக்களின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் என்னை பாராட்டியது, ஒரு இடத்தில் கூட பிழையாக பேச மாட்டான், உண்மை பேசுவான், அது தெளிவாக பேசுவான் என்ற அந்த பேர் பெருமை எனக்கு கிடைத்தது. யாரையும் அநாகரிகமாக மேடைகளிலே பேசுவது கிடையாது, அது வள்ளுவன் சொல்லி தந்த வழி. ஒரு புறம் எனக்கு வழிகாட்டி என்றால் வள்ளுவரும், என்னுடைய ஞான தந்தையா, என் தந்தைக்கு பிறகு நான் கருதுவது பாரதியைத்தான். இங்கே வந்து ஜாதி அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒரு உயர்ந்த ஜாதியும் பிறந்தவர் என்று அவர் கருதப்பட்டவர். ஆனால் அந்த ஜாதி குலையை இருந்திருந்து வெளியே அந்த ஜாதியை மிகவும் கடுமையாக விமர்சித்தவர். அவருடைய எல்லா தவறுகளையும் சொன்னவர். நந்தனை போலவர் பார்ப்பான் என்ற நானிலுமேதில் நான் கண்டதில்லை என்றார் சிவபெருமான். நந்தனுக்காக நந்தியை விளக்கினார் என்று சிதம்பரத்திலே சொல்வார்கள். ஆனா அந்த நந்தன் தான் உண்மையான அந்தணன் என்கிறான் பாரதி. ஏனென்றால் சிவனே நந்தியை விலக்கி இருக்கிறான் அவனுக்காக. பிள்ளைவாழ் அந்தனருக்கு அவன் செய்யவில்லை. இந்த ஆகவே நந்தன் என்கிற பறையன் என்று கேவலமாக சொல்லப்பட்ட அந்த ஜாதியில் பிறந்த அவன்தான் அந்தணனை போன்றவன் என்று சொல்லுகிற தைரியம் பாரதி கிறந்த. இன்னொரு விஷயம், புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லிவிடக்கூடும் எல்லோருமே, சொல்லுகிற காலத்தை நினைக்க வேண்டும். அவன் காலத்திலே அக்ரஹாரத்துக்குள் இருந்து கொண்டு அதை சொன்னான் என்றால் அவன் எத்தனை பெரிய புரட்சியாக, அங்கிருந்து பேசவே முடியாது அவன் பேசினான். நான் அதிலிருந்து ஒருபடி மேலே கூட என்ன சொல்வேன் என்றால், நந்தனுக்காக நந்தியை விளக்கினாரே சிவபெருமான், அந்த சிவபெருமான் நந்தனை உள்ளே அழைத்து தழுவி கொண்டிருக்கலாமே, ஏன் அவர் அப்படி செய்தான் என்று நான் சிவனையே கேள்வி கேட்கிறேன்.
உங்களது பேச்சுக்களில் நீங்கள் ஜாதியின் அடையாளத்தை அடிக்கடி பயன்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜாதிகளில் ஏடி பாப்பா என்று சொன்ன பாரதியை பின்பற்றுகின்ற நீங்கள் இப்படி செய்வது ஜாதியின் இருப்பை உணர்த்துவதாக அர்த்தப்படாதா?
நான் வேண்டுமென்றே தான் அதை சொல்கிறேன். வேண்டுமென்று எதற்கென்றால், எல்லோரும் அதை மனதிற்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தந்தை காலத்தில் எல்லோரும் அவர்கள் பெயருக்கு பின்னால் போட்டுக் கொண்டார்கள் ஜாதி அடையாளங்களை. இப்பொழுது அது ஜாதி அடையாளங்களை பெயருக்கு பின்னாமல் போடாமல் மனதிற்குள்ளே அதை வைத்துக் கொண்டுதான் செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டில். அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது எனக்கு. ஜாதி இரண்டுடைய வேர்களை சாத்துங்கால் நீதி வழிவார் நெறிமுறையில் மேதையில் இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்கிறாள் அவை. இங்க யார் ஏழை எளியவர்களுக்கு உதவுறானோ அவன்தான் மேல் ஜாதி, மற்றவர்கள் எல்லாம் கீழ் ஜாதி என்கிறான். பாரதி சொல்லுகிறான், ஜாதி எள்ளியடி பாப்பா குலத்தால் உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்கிறான் பாரதி. அந்த இலக்கணத்துக்கு இணையான இலக்கியமாக மனிதர்கள் இல்லையே என்று எனக்கு வருத்தம் உண்டு. அதனால் ஜாதி நான் வேண்டுமென்றே தான் அதை பேசுகிறேன். காமராஜரை எங்கள் நாடாருன்னு நான் சொல்வதற்கு காரணம், அந்த ஜாதி அத்தனை தாழ்த்தி வைத்திருந்தார்கள். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கீழே அவர்களை வைத்திருந்தார்கள். அதிலிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு வந்து தனக்கில்லாத கல்வியை தமிழகத்தின் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் தந்தானே, அதனாலேதான் அந்த ஜாதியை சொல்லி காட்டு. இந்த ஜாதியை நீங்கள் ஒரு காலத்தில் துன்பப்படுத்தினீர்கள், அவமானப்படுத்தினீர்கள், உங்கள் இல்லங்களுக்குள்ளே விட வந்தீர்கள், திருக்கழியில அனுமதிக்க மறுத்தீர்கள். அந்த தாதியிலிருந்து வந்த ஒருவன் தான் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் கல்வி தந்தான் என்பதற்காக அதை சொல்கிறேன்.
பாரதியோடு பழகிய வையாபுரி பிள்ளையாக இருக்கலாம், அல்லது அவரது மாணவர் இயேசுதாசனாக இருக்கலாம், கானா சுப்பிரமணியம் அவர்கள், என் கல்கி கூட ஆரம்பத்தில் பாரதியாரை மகாகவி என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் பாரதியை கசடர கற்றவர் என்ற வகையில் எப்படி பார்க்கிறீர்கள்?
அம்மா, அவர்கள் காலத்தில் அவர் அப்படித்தான் பேச முடியும், அப்படித்தான் பேசுவார்கள். கம்பனை மட்டும் கற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பாரதியை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆண்மையுடையவனாக அவன் ஒருவன் தான் தமிழ்நாட்டில் முதல் முதலில் பேசினான். கம்பன் வரை கம்பன் கூட தேவையற்ற நிறைய செய்யுள்கள் இருக்கு. அந்த காப்பிய படைப்பிற்காக நிறைய உண்டாக்கு படலம் இருந்து ஆண்களும் பெண்களும் கூடி மகிழ்கிற ஒரு காட்சியெல்லாம் காட்டுகிற நிறைய கவிதைகள் அதிலே உண்டு செய்யுள்கள். பாரதி நறுக்கு தெரித்தார் போல் நாட்டிற்காக உலக மக்களுக்காக பேசியவன். இல்லை என்றால் தமிழர்களை பார்த்து வையத்தலைமை கொள் என்று எவனும் சொன்னதில்லை இதுவரை. கம்பன் சொன்னதில்லை எவன். அவன் தான் முதல் முதலே உலகத்தின் தலைமை பொறுப்பிலே தமிழன் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் ஒருவன் தான் சொன்னான், தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா என்றான். அதன் ஒருவன் தான் சொன்னான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து தடி பார்ப்பான் என்றான். ஏனென்றால் இந்த நாட்டில வடமொழிதான் உயர்ந்தது, சமஸ்கிருதம் என்ற ஒரு கூட்டம் மிக பேசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய கோவில்களுக்குள்ளே கூட சிவனுக்கு அறிந்த தமிழ், சிவன் எந்த தமிழ்ச் சங்கத்திற்கு தலைவனாக இருந்தானோ, முருகன் எந்த தமிழ்ச் சங்கத்துக்கு தலைவனாக இருந்தானோ, அந்த கோயில்களிலே கூட வடமொழியிலேயே தான் அந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று இருந்த நேரத்தில் அவன் தான் சொன்னான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொழுது படித்து நடி பார்ப்பான். பெண்ணுக்கு என்ன சொல்லுகிறான், வடமொழி தொழுதுவதற்குரிய மொழி என்று சொன்னார்கள், இல்லை தமிழ் தான் தொழுதுவதற்குரிய மொழி என்று சொன்னவன் பாரதி.
அடுத்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், அங்கே தமிழ் படிக்காமலேயே பல்கலைக்கழகம் செல்லலாம், வேலை எடுக்கலாம், அதைவிட வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை. இப்படி பல விடயங்களில் தமிழ் தேவையற்ற ஒன்று என்ற போக்கு தமிழ்நாட்டிலே இருப்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்?
ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், ஒரு இனத்தவர்கள் ரொம்ப படித்தவர்கள், அதை ரொம்ப ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய தந்திரத்தோடு அதனை பதிய வைத்திருக்கிறார்கள் தன் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் மனதிலேயே. தமிழ் பெண்கள் சீலை கட்டவே விற்கப்படுகிறார்கள் என்றால் நான் என்ன செய்வது? என்னிடம் பேச முயல்கிறவர்களே பல பேர் என்னும் ஆங்கிலத்தில் பேச முயல்வார்கள், நான் முழு தமிழிலே தான் பேசுவேன். சங்கடப்படுவார்கள், நான் நேரடியாக கேட்பேன், உன் பெயர் மாடசாமி தானே, உன்னாலே தான் தமிழர் பேச முடியவில்லை என்னோடு. அதல்ல, நீங்கள் சொன்னது உண்மைதான், அங்கே தமிழக தலைவர் என்று பேசுகிறவர்கள் நிறைய பேர் வாக்கு வாங்குவதற்காக தமிழக தலைவர் என்பார்கள். தமிழுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, உறவும் கிடையாது. நான் ரொம்ப அவமானத்தோடு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தைகள் அனைவரும் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேரும், ஆங்கிலம் பேசுவதும், ஆங்கிலம் பேசுவதுதான் பெருமை என்கிற முட்டாள்தனம் அத்தனை தினம் தமிழகத்தில் பரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மருத்துவக் கல்லூரி, மருத்துவக் கல்வி படிப்பதற்கே தமிழிலே நூற்கள் படைத்திருக்கிறார்கள், இங்கே அது எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக சொன்னால், தமிழ்தான் தமிழ்நாட்டின் தாய்மொழியாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும், தமிழிலே ஆட்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும், தமிழிலே பயிற்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும் போராடியவர் பொது உடைமைத்தோழர் ஜீவாதான் முதலே போராடினார். மற்றவர்கள் எல்லோரும் இந்தி வேண்டாம், ஆங்கிலம் வேண்டும் என்றார்களே தமிழ் வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு தங்களை தமிழின தலைவர் என்று சொல்லவர்கள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் இந்தி வேண்டாம், ஆங்கிலம் வேண்டும் என்றார்கள். போராடிய ஒரே ஒருவர் பெரிய தோழர் ஜீவாவும் அதற்கு செலவு செல்வர் மாபோஸ் வெங்கையான கிராமணியம் தான். நான் உண்மையில அவமானத்தோடு தான் இருக்கிறேன். நான் மேடைகளை பேசுகிற பொழுதே சொல்வேன், யாழ்ப்பாணத்து அவர் வீட்டுக்கு நான் சென்றால் எல்லா குழந்தைகளும் எனக்கு தேவாரம் சொல்லுகின்றன, திருமலைகள் சொல்லுகின்றன, நம் குழந்தைகள் தான் ஆங்கிலத்தை. நான் ரொம்ப எத்தனையோ தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் கொள்கிற கூட்டங்களை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். நிறைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பொறுத்திருப்போம்.
இப்ப நீங்கள் வந்து மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், உங்களை போன்று இன்னும் நிறைய பேர் மேடை பேச்சில் புகழ் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தலைமுறைக்கு பிறகு இந்த மேடை பேச்சின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று உங்களுக்கு படுகின்றது?
என்னாலேயே தயாரிக்கப்பட்ட இளைஞர் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த மொழி அழிந்துவிடும் என்று யாரும் சொன்னால் மட்டும் அதை ஒரு காலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த மொழியை யாரும் அழிக்க முடியாது, அழிவது போல் தோன்றும், ஆனால் அது உயிர்ப்பித்து வரும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களை போன்றவர்களுடைய கடுமையான உதை வீச்சுக்களிலே தமிழ் இளைஞர்கள் எழுந்து நிற்கிறார்கள், ஒன்று வீணாக போகாது.
இன்னும் ஒரு கேள்வி, எப்படி என்றால் உங்களது இலக்கிய பேச்சுக்களை எடுத்துக்கொண்டால் அதில் எப்படியாவது அரசியலை கொண்டு வந்து முடிச்சு போட்டு விடுவீர்கள். ஏன் இலக்கியத்திற்குள்ளும் அரசியலை நீங்கள் எழுப்பது வழக்கம்?
எல்லா இலக்கியமே அரசியல் சார்ந்ததுதான். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் அரசியல் சம்பந்தப்பட்டதுதான். அமெரிக்காவில யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை திருநெல்வேலியில் இருக்கிற கிராமத்தான் பேச வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. உலகத்தையே ஆளுகிற வல்லரசுகள் எல்லாம் பல இருக்கின்றன. அதனால் தான் மேடையிலே சொல்வேன் இளைஞர்களுக்கு, இந்தியாவை நீங்கள் வல்லரசாக்க விடாது. வல்லரசு என்பது மற்றவர்களை வாழ விடாமல் அழிக்க நினைக்கிற நாடுகள். நம்முடைய நாட்டை நல்லரசாக்குவோம் என்று சொல்லுங்கள் என்று மேடையிலே சொல்வேன். அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை அம்மா.
இனி ஏழு பிரச்சனை பற்றி ஒரு கேள்வி. உங்களை போன்ற தமிழ் அறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதுவும் செய்யவில்லையே அல்லது எதுவும் சொல்லவில்லையே, இதற்கு என்ன காரணம்?
அது பெரியார் பெரியார் ஒரு முறை சொன்னார், ஒரு இடத்திலே ரெண்டு தமிழாசிரியர் இருந்தால் அங்கே ஒரு காவல் நிலையம் வேண்டும் என்று சொல்லுகிறேன். கேளுங்கள், எனக்கு இந்த அறிவு இறைவன் தந்தது நான் நம்புகிறேன். தாய் அதன் பிறகு என் தந்தை இருந்தால் தந்தை என்றால் இது இறைவன் என்று கருதுகிறேன். ஆனால் அப்படி அல்ல, எப்படி நெல்லைக்கண்ணு மட்டும் இப்படி பேசுகிறார் என்று அழுக்காறு கொள்கிறவர்களாக இருக்கிறார்களே தமிழறிஞர்கள். என்ன செய்ய, அதை குண்டுபட வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. அழுக்காறு கொண்டு ஒருவருக்கொருவர் குறை பேசுவதும் ஒருவருக்கொருவர் தவறான பரப்புரைகள் செய்வதுமே வாழ்க்கை என்று வாழ்ந்தால் எப்படி இந்த மொழியை காப்பாற்ற முயலும் அறிஞர்களா?
இலக்கியம் மேடை பேச்சு என்பதை தாண்டி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக் கொள்கின்ற ஒருவர் நீங்கள். நித்யானந்தா விடயமாக இருக்கலாம், அல்லது ஜெயகாந்தன் அவர்களோடு முரண்பட்டது, ரஜினிகாந்தின் மனைவிக்கு எதிராக கருத்து வெளியிட்டது என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். இப்படி அடிக்கடி சர்ச்சையில் நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கு என்ன காரணம்?
சைவ சமயத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தவறை இந்த மதுரை ஆதீனம் செய்ய முயன்றார் அருணகிரி. நித்யானந்தா அங்கே வந்தான், சைவ மடங்களுக்குள்ளே எது நுழையாக கூடாதோ அதற்கு எதிரான காரியங்களை எல்லாம் செய்தான். வேறு வழியில் எதிர்த்து சேர வேண்டிய கட்டாயம் தமிழர்களில் ஒரு பெரிய குழு எம்மை வந்து சந்தித்தார்கள். நீங்கள் இதில் தலையிட்டார், ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் விலை போய் விடுவார்கள் என்று தமிழர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டனர். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு அனுப்ப பார்த்தார்கள். எங்களை அரண்மனை கொண்ட வாசலுக்கு கூட அந்த பணம் வரவில்லை. கூப்பிட்டு சொல்லிவிட்டேன், இங்கு வந்தால் மரியாதை கெட்டுவிடும் என்று. அதற்காகத்தான் என்னை அழைத்தார்கள் நான் போனேன். இன்னொன்று, அண்ணன் ஜெயகாந்தன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை. என் குடும்பத்தில் என் பிள்ளை சுகா அவரோடையதான் இருப்பான். அப்பேற்பட்ட அண்ணன் வடமொழியை உயர்த்தி தமிழை தாழ்த்தி சொன்னவுடன் நான் தான் எதிர்த்தேன் தமிழ்நாட்டில். தமிழக தலைவர் என்று சொல்ல யாரும் அதை எதிர்க்கவில்லை. நான் குமுதம் பத்திரிகையிலே அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன், வெளிப்படையான கடிதம், புடைச்சு போங்க அண்ணாச்சி என்று எங்கள் நெல்லை தமிழில். அது என்னுடைய இயல்பு, யாரையும் கண்டு நான் அஞ்சுவதில்லை. அதுபோல் திரைப்படங்களிலே வரலாறு குறித்து தவறான படப்பிடிப்புகள் நடந்தால் நான் எதிர்ப்பேன். அதை கண்டு பெரிய நடிகர் ரஜினிகாந்தனுடைய மனைவி ஒரு முறை சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று விவரங்களை எழுதினார். நான் ரஜினியின் மனைவி என்றெல்லாம் அஞ்சவளை நான் தான் எதிர்த்தேன். இது என்னுடைய இயல்பு.
சரி, நீண்ட நேரம் பேசிவிட்டீர்கள், மிக்க நன்றி.
ஆனால் முடியாதுதான் என்று பேசி கூப்பிடுகிற பொழுது நான் பேசித்தானே தேர வேண்டும்.
மிக்க நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி, நன்றாக இருங்கள், நன்றாக இருங்கள். எல்லோரும் அன்பு காட்டுங்கள். அன்புதான் எனக்கு முக்கியமான மொழி. என் தந்தையிட ஒரு முறை கேட்டேன், உலகத்தில் சிறந்த மொழி என்ன என்று கேட்டேன். அன்புதான் ஐயா சிறந்த மொழியே. ஏனென்றால் எல்லா உயிரினங்களுக்கும் அன்புதான் உடனே புரிகிறது இல்லையா? உங்களுக்கு முயன்றவரை தமிழர்கள் திருக்குறளையாவது படியுங்கள் என்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நண்பர்களிடம் கேட்டுக்கொண்டேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.